திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரஹர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொன்னார் கடல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி கொண்டு நமக்கு நாளும் சைவ சிந்தனைகளை வழங்கி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனம் கனிந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு ஞானத்தை தேடி அதன் பொருட்டு நேரத்தை விரயம் செய்யாமல் நல்ல சைவ நிகழ்வுகளை கண்டு பயன்பெறும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நாம் இப்போது உபதேசம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அதிலே மிக அழகாக இறைவனை பற்றி நமக்கு பல விஷயங்களை எடுத்து தந்து கொண்டே இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அங்கனம் தரும் பொழுது அவர் மிக அழகாக ஒரு சித்தாந்த நூலோட கருத்தை இப்ப நம்ம சிந்திச்சுக்கிறோம். அதாவது சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் என்றமையா, சார்பு உணர்தல் தானே தியானமுமாம், சார்பு கெட ஒழுகின் நல்ல சமாதியுமாம், கேதப்பட வருவதில்லை வினைப்பற்று. இது 14 சித்தாந்த சாஸ்திர நூல்கள்ல சிவஞான போதத்துக்கு காலத்தால் முற்பட்ட நூல்கள் 2, திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியார் என்று. அதிலே அந்த திருக்களிற்றுப்படியார் பாடல் தான் இது. அதாவது அருள் சார்ந்திருக்கிற இடத்தை நாம சார்ந்து சார்பு உணர்ந்து அருள் சார்ந்திருக்கக்கூடிய இடத்தை நாம் உணர்ந்து இன்னும் அதை நல்லா புரிந்துகிட வேண்டும் என்றால் மருள் தெருள் இவற்றையெல்லாம் மறக்கும் சிவபெருமானுடைய சிவபெருமானின் மீது அருள் உள்ளது, அவரிடம் அருள் இருக்கிறது என்பதை அறிந்து சார்பு கெட ஆதார நிராதார யோகங்கள், அப்புறம் மனம் முதலிய கரணங்களோட சார்பு இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தற்போத சார்பு தான் இருக்கும். எல்லாவற்றிலையும் தற்போத சார்பு இருக்கும். அந்த மாதிரியான சார்புகள் கெட, அதான் சார்பு கெட, தற்போதம் கெட வேண்டும். அடுத்து என்ன சொல்லிருக்காரு, ஒளியின் என்றமையால் சொல்லும் போது அந்த தற்போதத்துக்கு இடமான தன்னோட அறிவில அறிவாகி அதாவது சிவமேயாக சிவபெருமான் இருந்து நிற்றலை செய்ய வல்ல அருள் வழியில் சென்றால் அதுல ஒழுகணும் அருள் வழியில. அப்போ அந்த அறிவுக்கு அறிவாக சிவபெருமானே இருந்து நம்மை ஆற்றுப்படுத்துவார். ஆக திருக்குறள்ல சொன்ன கருத்தையே நமக்கு மிக அழகாக அதன்படி நாம் சார்பு உணர்தல் தானே தியானமாம், அந்த சுற்றறிவுக்கு இடம் செய்யக்கூடிய அறிவோட சார்ப ஒளிந்து சிவமேயாய் நிற்கக்கூடிய அந்த அருளே துணையாக அதை பற்றி நிற்பது தியானம். சைவ சித்தாந்தம் எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான விளக்கம் தருகிறது. அப்ப சிவமேயாய் நிற்கணும்னா அருளே துணையாக கொண்டு அதை பற்றல் தியானம் என்று நமக்கு மிக அழகாக சொல்லியிருக்கிறது. சார்பு உணர்தல் தானே தியானமுமாம். அப்ப அந்த தியானத்தோட முதிர்வுனால சார்பு கெட ஒழுகுனா நல்ல சமாதி ஆகும். அந்த தற்போத சார்பு அதன் காரணமா வரக்கூடிய யான் எனதுங்கிற செருக்கு அதெல்லாம் கெடணும். அந்த மாதிரி சார்புகளும் கெட்டு அருள் நோக்கத்துல நிற்க பெற்றால் அது நல்ல சமாதி அப்படிங்கிற நிலையை கொண்டு வருகிறது ஆன்மாவை. அடுத்து அந்த அருளாகிய தியானமும் இந்த சமாதியும் நீங்காம இருந்ததுன்னா துன்பத்துக்கு காரணமான வினைப்பற்றுக்கள் இல்லையாகிவிடும், அதாவது அழிந்துவிடும் என்று மிக அழகாக சொன்ன கருத்தை அவர் நமக்கு இந்த உபதேசம் என்ற பகுதியிலே நமக்கு சொல்லிக் கொண்டே வருகிறார். அப்ப இறைவன் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா, தன் அருளை கருதி தன்னை யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவங்களை அவர் விரைந்து சேர்கின்றார். தன்னை கருதி அருளை துணையா கருதாம இருப்பவங்க கிட்ட எப்போதுமே இறைவன் சேர்வதில்லை, அந்த தற்போதும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப நமக்கு தெளிவாக உணர்த்திருக்கின்றார். அந்த கருத்தை தான் அவர் நமக்கு மிக அழகாக, நமக்காக அவர் எல்லாவற்றையும் அழிக்கின்றார், அதை உணர்ந்து நாம் ஒழுகினோம் என்றால், அவரை சார்ந்து நாம் ஒழுகினோம் என்றால் நமக்கு பேரின்பம் கிடைக்கும், இல்லையே சிற்றின்பத்திலேயே திளைத்து மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் அழகா, அழித்தான் உலகெங்கும் தானான உண்மை, அழித்தான் அமரர் அறியா உலகம், அழித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள், அழித்தான் பேரின்பத்து அருள் வழிதானே என்று மிக அழகாக நமக்கு சிவயோகத்தின் வாயிலாக குருநாதர் என்னவெல்லாம் அழிக்கின்றார், என்ன பேர்களை எல்லாம் அழிக்கின்றார். உலகெங்கும் அழித்தான், சர்வம் சிவமயம்தான், எல்லாமே அவருடையதுதான், அது நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த பஞ்ச கிருத்தியங்களையும் ஒரு சேர நிகழ்த்தி எல்லாத்தையும் எல்லாமே திருவடியில ஒடுங்கும் நிலையை உணர்த்தக்கூடிய ஸ்ரீ குஞ்சித பாதத்தை சேரிடம் அறிந்து சேர் அப்படின்னு எனக்கு அழகாக அறிவித்தார், ஆகையால் நானும் அடைந்தேன் என்று நமக்கு மிக தெளிவாக அதிலே உணர்த்தி இருந்தார். அந்த திருவடி எப்படிப்பட்டதுங்கிறத திருமுறைகள் நமக்கு அழகா பறைசாற்றிக் கொண்டே போகும். சார்ந்தார்க்கெல்லாம் சரணாம் அடி, சார சொல்லியிருக்கார் இல்லையா, அப்படி அவர் திருவடியை நம்ம சார்ந்து இருந்தா நமக்கு அதுதான் சரண். பரவுவார் பாவம் பறைக்கும் அடி, யாரெல்லாம் அவரை வழிபடுகின்றார்களோ திருவடியை அவர்களுடைய பாவம் நீங்கும், அதை நீக்கக்கூடியது. இது திருவடியை வணங்கனா கிடைக்கும், இது நேர்மறையில சொல்லிட்டாரு அப்பர் சுவாமி. எதிர்மறையில என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கொடுவினையார் என்று குறுகாவடி, ரொம்ப வினை செய்திருந்தால் திருவடியை வணங்கணுங்கிற ஒரு உணர்வு வராது அப்படின்னு அழகா தெளிவா எடுத்து நமக்கு காட்டுறாரு. அதனால நாம ரொம்ப ஒரு கவனமாக அவருடைய திருவடிகளை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். சேரட மருந்து சேர்ந்து சொல்லியிருக்காரு இல்லையா, அதான் உலகத்தையே தன்மயமா ஆக்கிட்ட. திருநாவுக்கரசு சுவாமிகள் வடக்க கைலாயத்துல ஒரு குளத்துல மூழ்கி இங்க நமக்கு திருவையாற்றுல வெளியே வந்தா பார்க்கின்ற பறவைகள் விலங்குகள் எல்லாம் ஆண் பறவை சிவமாகவும் பெண் பறவைகள் சக்தியாகவும் தெரியும், ஆண் விலங்கு சிவமாகவும் பெண் விலங்கு சக்தியாகவும் தெரியும். அது மாதிரிதான் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்றாரு, சித்தத்தை சிவன்பால் வைக்கணும், அவங்களுக்கு நான் அடியனாக இருக்கின்றேன் என்று சொல்கிறார். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவன், சித்தம் நல்லா இருந்தாதான் சுவாமி கிட்ட போகும், இல்லைன்னா கொடுவினை சிந்திருந்தோம்னா நிச்சயமா அது நமக்கு சிந்திப்பதற்கு வழி இல்லாமலே போய்விடும். பார் முழுதும் ஆய பரமா போற்றி அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகமே அவர்தான், இதெல்லாம் இது வேற அது வேற, நம்ம வச்சிருக்க விக்கிரகம் நம்ம வச்சிருக்க படம் கோயில்லன்னு நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு அவங்க வழியில நமக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க, எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றின்னு சொல்றாரு இல்லையா அப்பர் சுவாமி. அது தாய்மான சுவாமி என்ன சொல்றாங்க, இப்பா உனக்கு பூவை பறிச்சு போட்டு கும்பிடணும்னு நினைக்கிறேன், அந்த பூவே நீயா இருக்கும்போது உன்னை பறிச்சு நான் எப்படிப்பா உனக்கு போடுவேன்னு கேக்குறேன், உன்னை கையெடுத்து கும்பிடலாம்னு நினைக்கிறேன், இந்த கையிலையும் நீ இருக்கிற இந்த கையிலையும் நீ இருக்கிற எப்படிப்பா நான் கையோட கை சேர்த்து கும்பிடுவேன், அப்ப என் கும்பிடு அரை கும்பிடுறதா இருக்கும் அப்படின்னு சொல்ற. நல்ல ஒரு ஞான நிலையில இருப்பவர்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். காரைக்கால் அம்மையாருக்கு பொழுதெல்லாம் சிவமா தெரிஞ்சது, சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பொழுதெல்லாம் சிவமா தெரிஞ்சது. ஆக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நமது திருமூல தேவ நாயனாரும் எங்கும் சிவசக்தி எங்கும் திருநட்டன், எல்லா இடத்துலையும் சிவசக்தியை கண்டு மகிழ்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறிய ஏற்பாரே என்று மிக அழகாக திருவாசகத்துல இந்த கருத்தை பார்க்கிறோம். அதனால எல்லாமே இப்ப வரகுண மாண்டியனை பார்த்தோம், திருவடி மருதூர்ல அவர் என்ன பண்றாரு, வேப்பங்கொட்டையெல்லாம் இப்ப நமக்கு அந்த சீசன்ல வேப்பம் பழம்புறம் கீழே கிடக்கும், யாருமே அதை பத்தி நினைக்கிறது இல்ல, நல்ல ஒரு பெருக்குமாரை வச்சு பெருக்கி அள்ளி துற போட்டுருதும். ஆனா அவருக்கு அது எல்லாம் சிவலிங்கத்தை போல அந்த பானத்தை பானலிங்க மாதிரி இருந்துச்சாம். அதனால அந்த இதெல்லாம் மண்ணுல வந்து கீழே தரையில பட்டு மிதிப்படக்கூடாதுன்னு பந்தல் போட்டு, அந்த பந்தல் வேப்ப மரத்து கீழே பந்தல் போட்டு அந்த பந்தல்ல அந்த வேப்பம் பழம் விழும்பாரி செஞ்சாரு. எவ்வளவு ஒரு உணர்வுன்னு பாருங்க. சரி, அதே மாதிரி அந்த நரி அது ஊழையிடுது, ஆனா அது சிவசப்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாலை போட்டிருக்காரு. தவளை கத்துது நுனாலும் தன்மாயா இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா அது வந்து சிவசப்தத்தை தான் சொல்லுன்னு சொல்லிட்டு அது தண்ணியில எங்க இருக்கோ அந்த இடத்துல போற நவரத்னங்களையும் பொன்னையும் வாரி இறைச்சாரோ. இதெல்லாம் எப்படின்னா நமக்கு சித்தாந்தம் சொல்ற மாதிரிதான், சிவஞானத்தால் சிவத்தை தரிசித்தோ சிவமே பார்த்திருப்பர், பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னு சொன்ன மாதிரி. அதனால அது அப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு திருமூல தேவநாயனார் அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அடுத்து ஒரு பாடலை பாருங்க. வெளியில் வெளி போய் திரவியவாறும், அழியில் அழி போய் அடங்கியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும், தெளியும் அவரே சிவ சித்தர் தாமே அப்படின்ட்டார். சிவயோகம்னா என்ன, அவயோகம்னா என்னன்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே. இப்ப யார் சிவ சித்தர், யாரு அவசித்தர், ஏன்னா நிறைய வகையான சித்தர்கள் உலகத்துல இருக்காங்க. அது அழகா நமக்கு உணர்த்துகிறார். சிவயோக வழியில நின்று யாரெல்லாம் சித்தி பெற்றார்களோ அவர்கள் தான் சிவ சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இயல்பு எப்படி இருக்கும்னு இதுல சொல்றார். வெளியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாடல் ஆரம்பிக்கும் போது. வெளின்னா ஆகாசம், ஆகாச வடிவமான சிவபெருமானிடத்தில் அப்படின்னு இதுக்கு பொருள் கொள்ளணும். இதற்கு பல உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். யார் பராசக்தியை தேவியாக உடையவரோ அவர் ஆகாயம். எவருடைய சக்தி ஆகாயம் என பெயர் உடையதாக விளங்குகிறதோ அவரும் ஆகாயம் அப்படின்னு உபப்ரகணங்கள்லாம் சொல்லுது. ஆகாசத்திலிருந்து எல்லா பொருட்களும் உண்டாகின்றன, முடியும் போதும் ஆகாசத்துல முடியுது, ஆகாசம் ரொம்ப பெரியது, ஆகாசம் முடிவான உரையை விட, ஏன்னா எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது ஆகாசம்தான் அப்படின்னு சாந்தோக்கிய உபநிடதமும் கூறுது. அதனால ஆகாசம்னு சொன்னாலே அது சிவத்தை தான் உணர்த்துகிறது, அதாவது சிவத்திடத்தில் உள்ள ஒரு பொருள். அந்த வெளியை பற்றி ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்லுது, வெளிங்கிற சொல்லுக்கு யோகிகளின் நித்திய தானமாகிய வியோமம், சிற்பர வியோமமாக திருச்சிற்றம்பலத்துள் சொல்றார் இல்லையா, அந்த வியோமம், வியோமம்னாலே ஆகாயம். அப்ப வெளியில் வெளி போய் விரவுதல்னு சொன்னா பரம வியோமத்துல வியோமம் கலத்தல் அப்படின்னு அழகா சொல்றாரு. இப்ப அடுத்தால என்ன சொல்றாரு, அழியில் அழி போய் அடங்கியவாருங்கிறார், அருள்ல அன்பு போய் ஒடுங்கியவாறு அப்படின்ட்டு பொருள் கொள்ளணும். இறைவனுடைய கருணை வந்து எல்லையற்றது, எல்லாத்தையும் ஒப்ப வியாபித்திருப்பது, அன்பு வந்து உயிருடைய குணமாக அருளோட குழந்தையா ஆன்மாட்ட இருக்கு. அது எப்ப முருகி வளர்கிறதோ அப்படி முருகி வளர்ந்து முதல்வனை பற்றி நின்று அவருடைய திருவருள ஒடுங்கிடும். அப்போ அருளை விட அதற்கு லயத்தான வேற இல்லைங்கிறதுனால சத்தாகிய ஒளியும் வெளியும் அழியும் எல்லாமே அவற்றை தான் ஒடுங்குதுன்னு யார் அனுபவத்தால் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் சிவசித்தர், அவங்களுடைய இயல்பு இத்தகையது. இன்னும் ஒரு ஓமை சொல்லியிருந்தாரு, ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறு அப்படின்ட்டு. சிவ சூரியனுடைய ஞான இச்சா கிரியா சக்தி ஆகிற ஒளியில ஆன்மாவுடைய ஞான இச்சா கிரியா சக்திகள் ஆகிய ஒளிகள் சென்று ஒழுங்குமாறு. அப்ப ஆன்மாவுடைய சக்திகள் தொழிற்படுவது சிவசூரியனுடைய சக்திகளால், ஆதலால் ஒடுங்கும் போதும் எதுல தோன்றுச்சோ அதுல போய் ஒடுங்கிரும் இல்லையா, அதனால ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறு. இது மரபு, இந்த மரபு செய்தியை இந்த பாடல வச்சு நமக்கு அழகா கொடுத்துட்டார். அப்போ சத்தாகிய ஒளி வெளி அழி இதெல்லாம் அவரிடம் ஒடுங்குகிறதுங்கிற அனுபவத்தில் அறிந்தவர் சிவசித்த, அஞ்ஞனம் இல்லாமல் அணிமாதிகளின் மட்டு நிற்பவர்கள்லாம் அவசித்தர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் அவங்களை அவசித்தர்னு சொல்றோம்னா, சிவயோகத்தை பெற்று பிறவிய அறுத்து கொள்ளாமல் அந்த சித்துக்களை காட்டும் நிலையிலேயே நின்று விடுவதால் அவர்களை அவசித்தர்கள் என்று நம் சைவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதனால நாம் வந்து இது போல ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டினை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவும் தமிழ் கொண்டோர் நித்தர் நிமலர் நிராமயர் நீழ்பர முத்தர் தம் முத்தி முதல் 36 என்று சொல்லுகின்றார். இந்த சித்தர்கள்ங்கிறவங்க பூலோகத்துல இருந்தாலும் இந்த சிவயோகத்துல இருக்கக்கூடிய சித்தர்கள் அவங்க சிவலோகத்தை இங்கேயே கண்டு விடுவார்கள். நம்ம அப்பர் சுவாமிக்கு கைலாயம் தெரிஞ்சது இல்லையா திருவையாற்றுல, அப்படியே கைலாயம் கைலாயம் மேல சுவாமி அங்க பக்கத்துல அதிகார நந்தி சிவகணங்கள் எல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த ஜோடி ஜோடியா வர்ற பறவை விலங்கு எல்லாம் அவருக்கு சிவசக்தியா தெரியுதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் யோக நிலையில் இருந்திருக்கின்றார், அருளால் ஞானத்தையும் பெற்றிருக்கின்றார் என்பது. இப்போ சத்தமும் சத்தமுடியும் தமிழ் கண்டார்கள் பார்த்துட்டு சரி, இப்ப அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா நாதத்தையும் நாதாந்தத்தையும் தமிழ் கொண்டவர்கள், அழியாதவர்கள் நித்தர்கள், நிமலர் மலமற்றவர்கள், நிராமயர் அவர்களுக்கு உருவம் கிடையாது, பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு தோற்றம் போல இருந்தாலும் அவங்களுக்கு உருவம் இருக்காது, நீழ்பர முத்தர் மிக உயர்ந்த பரமுத்தியை அடைவார்கள். முத்தியில ரெண்டு வகை இருக்கு, பரமுத்தி பதமுத்தி, சாலோகம் சாமீபம் சாரூபம்னா பதமுத்தி, ஆனா சாயுஜ்யம் வந்து பரமுத்தி. இவர்கள் பரமுத்தியை பூலோகத்தில் இருக்கும் போதும் அனுபவிப்பார்கள். அதுக்கு அந்த முக்திக்கு அவங்களுக்கு எது முதலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 36 தத்துவங்கள், அவைதான் அதற்கு கருவியாக இருக்கின்றன. சிவலோகத்தை இங்க தரிசிச்சவங்களுக்கு எடுத்த தேகத்தை பற்றி இருக்கக்கூடிய இரு வினைகளும் தம்ம வருத்தாத மாதிரி எப்போதும் சிவனடி கீழே மனம் ஒன்றி இருப்பாங்க. இருந்து கரும்பு தேன் பால் அவற்றை ஒத்து சீவன் முத்தனாக அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல சத்தமும் சத்த முடிவும் அப்படிங்கிற சொற்றொடர்கள் வருது. சத்தம் அப்படிங்கிறது நாதத்தை குறிக்கும், சத்த முடிவுங்கிறது நாதாந்தத்தை குறிக்கிறது. நாதம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வ ஆன்மாக்களுக்கும் அறிவை எழுப்புவது, அறிவை எழுப்பி விட்டு நிற்கக்கூடிய ஞானம்தான் நாதம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாத தத்துவத்தை மன தத்துவத்தால தியானித்து காணக்கூடிய முறையை உடையவர்கள் தான் இவர்கள். இவர்களுக்கு அதனால என்றுமே அழிவில்லைங்கிறதுனால நித்தர் என்றும், அவங்களோட மலம் கெட்டு ஒளிந்ததால் நிமலர் என்றும், எந்திலையும் பற்று கிடையாது அவங்களுக்கு அதனால நிராமயர் என்றும், அடைய இருக்கக்கூடிய பெரிய நிலை வந்து அவங்க அடையக்கூடியது வந்து பரமு, அதனால அந்த பரமுத்தி நிலையை அடையக்கூடிய அவர்களை நீழ்பரர் அப்படின்னு திருமூல தேவநாயனார் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் நம்மிடம் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த நாதத்தையும் இந்த நாதாந்தத்தையும் பத்தி சிவபிரகாசத்துல ஒரு பாடல், உன்னலரும் பரமசிவன் தன் அருளாலே நாதம் உதிக்கும் மிகு குடிலைதனில் விந்து வரும் நாதம் தன்னில் அதில் ஒளி வளரும் சதாசிவராம் அவரில் தயங்க வரும் ஈசர் வித்தைகளை அளிப்பர் அதனால் மன்னுவர் இவ்வகை ஐவர் வாய்மையினால் முன்னே வந்திடும் என்று உரை செய்த விந்து வளாவகையே முன் உதவும் சூக்குமாரி ஒரு நான்கும் என்று மொழிந்திடுவர் அருங்கலைகள் முதிர்ந்துள்ளோரே அப்படிங்கிறது சிவபிரகாச பாடல். உன்னலரும் பரமசிவன் தன் அருளால், இது எதுவும் நமக்கு ஈஸியா எப்படி கிடைக்குது அப்படின்னா மனசால நினைச்சு கூட பார்க்க முடியாத அரிய சிவபெருமானுடைய திருவருள் வியாபகம் தான். அதனால மிகவும் குடிலைதனில் நாதம் உதிக்கும், அந்த மேலான சுத்தமாயின்னு சொல்லக்கூடிய குடிலையில் நாத தத்துவம் தோன்றும். ஏன்னா இந்த 36 தத்துவங்களும் கருவியா இருக்கும்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதனால அதை பார்க்கிறோம். அப்புறம் நாதம் தன்னில் விந்து வரும், அந்த நாத தத்துவத்துல இருந்து விந்து தத்துவம் தோன்றும். அதில் ஒளி வளரும் சதாசிவர்மாம், அந்த விந்து தத்துவத்துல ஒளி மிகுந்த சாதாக்கிய தத்துவம் தோன்றும். அவரில் தயங்க வரும் ஈசர் வித்தைதனை அளிப்பர், அந்த சாதாக்கியத்துல மகேஸ்வர தத்துவம் விளங்கி தோன்றும், அந்த ஈஸ்வர தத்துவத்தில் இருந்து சுத்த வித்தைங்கிற தத்துவம் தோன்றும். அந்த அவ்வாறு தோன்றுவதனால அந்தந்த தத்துவங்களோட பெயரே தத்தம் பெயராக தோன்றிய கர்த்தாக்கள் ஐவர், அந்த அஞ்சு கர்த்தாக்களுக்கும் அதுதான் பேரு, அந்த தத்துவங்களுடைய பேரு. அந்தந்த தத்துவங்களை அவர்கள் பொருந்தி நிற்கின்றார்கள். சக்தி பொருந்தி தொழிற்படும் காரணத்தினால முன்னே நாதத்துல தோன்றும் அப்படின்னு சொன்ன விந்து தத்துவம் வந்து தவறாமல் நின்று சூக்குமை வாக்கு முதலிய வாக்குகள் நான்கையும் தோற்றுவிக்கிறது, நான்கு வாக்குகளையும் தோற்றுவிக்கிறது அப்படின்னு இதெல்லாம் நாம அறிஞ்சுக்கிட முடியாது. நமக்கு அறிவதற்கு அரிய சிவாகமங்கள்ல இருந்து அதை கற்று தெளிந்த பெரியவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள் என்று நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். சிவாகமங்கள் சித்தாந்தமாகுங்கிறது சித்தியார் வாக்கு. ஆகையால் அந்த சிவாகமங்களுடைய கருத்து இந்த சித்தாந்தத்திலும் வருது, அதே கருத்து தோத்திரத்தில் சாத்திரமாகிய திருமந்திரத்திலும் வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த தத்துவங்கள் 36 அப்படிங்கிறத சித்தாந்தம் நமக்கு அழகா மூன்று வகையா பிரித்து காட்டியிருக்கு. ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5. அப்ப 24, 7, 31, 31, 5, 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்கள் தான் முக்திக்கு கருவியாக இருக்கின்றன. சரி, அந்த ஆன்ம தத்துவம் 24 என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி 5ம், கர்மேந்திரியம் என்று சொல்லக்கூடிய வாக்கு, பாதம், ஆணி, பாயு, உபத்தம் இது 5ம், தன்மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அதுவும், பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்தக்கரணங்கள் 4, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஆக 4, 5, 20 அந்தக்கரணம், 4, 24 இந்த 24ம் ஆன்ம தத்துவங்கள். இது வந்து பிரகிருதி மாயுடைய காரியம் அப்படின்னு பார்க்கணும். அதற்கு அடுத்தபடியாக காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன், மாயை, இந்த 7ம் வித்யா தத்துவங்கள். அப்ப 24, 7, 31 தத்துவங்களை பார்த்தாச்சு. அதற்கு அடுத்தபடியாக சிவ தத்துவங்கள் என்னதெல்லாம், சிவம், சக்தி, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, இதுதான் நம்ம இப்பதான் சிந்திச்சோம். ஆக இவை எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு கருவியாக முக்திக்கு இருக்கின்றது என்று மிக அழகாக நமக்கு திருமூல தேவநாயனார் சித்தாந்த கருத்துக்களை அள்ளி இதிலே கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 30, 30ம், 6ம் படிமுத்தி ஏணியாய் ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொழிப்புக்கு செப்பரிய சிவங்கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே அப்படின்னு சொல்ற, அதாவது தத்துவங்களை கடந்து தத்துவாதீத பொருளாகிய சிவத்தை சார்ந்து அதுவாக இருத்தலை அமர்ந்திருந்தாரே அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அப்ப 36 தத்துவங்களையும் முக்திங்கிற மாளிகைக்கு போகக்கூடிய ஏணிப்படிகளாக நம்ம கொள்ளணும், அதிலே அங்கனம் ஏற வேண்டும். ஆனா ஏணிலே நின்றுட்டு இருக்க கூடாது இல்லையா, ஏணில ஏறி போக வேண்டிய இடத்துக்கு போகணும். நம்ம வீட்டுல நமக்கு எட்டாத ஒரு இடம், ஒரு செடியில பூ பறிக்கிற கொடியில அல்லது ஒரு பொருளை எடுக்கணும்னா ஏணி போட்டோம்னா ஏணில ஏறி அந்த இடத்துக்கிட்ட போனாதான் அதை அடைய முடியும். கீழ்ப்படியில ஏணில நின்றுகிட்டே இருக்கானா ஒண்ணும் செய்ய முடியாது. அது மாதிரி இந்த தத்துவங்கள் நமக்கு ஏணிப்படி போல முக்திங்கிற மாளிகைக்கு என்று மிக அழகாக நமக்கு சொல்லி அந்த ஒப்பற்ற அந்த ஒப்பிலா ஆனந்தத்து உள்வொளின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த ஒப்பற்ற சிவானந்தமாகிய ஒளியில கலந்து சொல்லுதற்கரிய செப்பரிய சிவம் சொல்லியாச்சு. மனசால் உண்ணுதல் நினைப்பதற்கு, மனதால் சிந்திப்பதற்கு அரிய சிவம்னு சொல்லிட்டார். அப்ப மனதால் தியானிப்பதற்கு அறியவர். அடுத்து இப்ப என்ன சொல்றாரு, செப்பரி அவரோட புகழை எப்படி நம்மளால சொல்ல முடியும், ஏதோ ஓரளவுக்கு நம்ம சொல்றனாலும் உண்மையிலே இவர் தான் இவ்வளவுதானா அவருடைய புகழ் தெரியாது. அதனால அந்த உப்பற்ற சிவான் அந்த சிவானந்தமாகிய ஒளியில கலந்த சொல்லுதற்கு அறிய சிவபெருமானை கண்டு அப்படின்னா தரிசித்து தான் தெளிந்தவின தெளிந்து அப்பரிசாகன சிவமே ஆகு. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு சொல்ல அந்த பாட்டு தொனிலேயே இந்த பாட்டு வருது. அப்படியே சிவமாக அப்படியே அமர்ந்திருக்கணும். திருக்குறள்ல திருவள்ளுவ தேவநாயனார் சொல்வாரு, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லன்ட்டு. அந்த தத்துவங்கள் நமக்கு தேவை, ஆனா இதிலேயே சிக்கி இதிலேயே அழுந்தி கிடக்க கூடாது. இதை படியாக கொண்டு ஏணியாக கொண்டு முக்திக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அரிய செய்தியை நமக்கு இந்த பாடல்ல தர்றார். இந்த 30 6 படிமுத்தி ஏணியா அப்படின்னு சொன்னது பிருத்வி தத்துவம் முதல் சிவ தத்துவம் வரைக்கும் சொல்லப்பட்ட பிரபஞ்சத்தை ஒன்றொன்றாக அறிந்து கொண்டே வரணும். அப்படி அறிந்த பின்பு இதெல்லாம் அசத்து அப்படின்னு அதனை கண்டு கழித்தால் சத்தாகிய சிவம் தோன்றும். எதெல்லாம் அசத்துன்னு உணர்ந்து அதை கழிக்கணும். கழித்தோம் என்றால் சத்தாகிய சிவம் தோன்றும். இதத்தான் பெரிய புராணத்துல நம்முடைய தொண்டர்சீர் பரவாராகிய சேக்கிழார் பெருமான் நம்முடைய கண்ணப்ப தேவ நாயனாருடைய புராணத்துல நாணனும் அன்பும் முன்பு நலிவரை ஏற தாமும் பேண தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் நீநிலை மலையை ஏறி நேர்வட செல்லும் போதில் என்று சொல்கிறார். தத்துவங்களை அதான் அந்த மலையில எப்படி படி ஏறி காலத்தி மலையில மேல போற கண்ணப்ப தேவ நாயனார் அந்த பேண தத்துவங்கள் அப்படிங்கிற பெருகு சோபானம்னு சொல்றார். அதெல்லாம் இப்படி ஒரு படியாக நினைத்து அவர் ஏறி சென்றார் அதுபோல என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஏணிங்கிறது நம்ம மேல ஏறதுக்கு உதவும், ஆனா அதுலயே நம்ம நின்றுட்டு இருந்தா போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போக முடியாது. அத வந்து நம்ம தெளிவாக உணர்ந்து நம்மை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். அதனால எப்படி சேக்கிழார் பெருமான் வந்து கண்ணப்ப தேவ நாயனார் இவற்றை எல்லாம் ஒரு படியாக கொண்டு நல்ல ஒரு முக்த நிலையில் இருப்பவர் எப்படி முக்தியை நாடி செல்வாரோ அது போல இவர் அந்த பக்குவான்மா தானே, அதனால அவர் அப்படி அந்த படியில ஏறி போறாருங்கிறத முன்ன குட்டியே நமக்கு ஒரு சைவ சித்தாந்த கருத்தை சொல்லி சொல்லுவார். அத மாதிரிதான் அந்த ஒப்பில்லாத ஆனந்தத்து உள்ளொளியாகிய சிவத்தை கண்டார் மேல போயி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தான் தெளிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இதுல வருது. தெளிவு கண்டிப்பா முக்கியம். ஆன்மாவும் சிவமும் வேறு அப்படிங்கிற இரண்டான நிலையை விடுத்து 10 பாவனையில எனக்கு உயிர் உயிரா சிவம் இருக்கிறது அப்படின்னு தெளிந்து அப்படின்னு சொல்றோம். அப்பதான் தெளிவு வரும். எப்ப பாரு அவரை வேறாகவும் நம்மை வேறாகவும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் தெளிவு வராது.